ஓம் சாந்தி. மார்ச் 28, 2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்போ இந்த பழைய உலகம் மாறிக்கிட்டு இருக்குது. அதனால் இதன் மீது அன்பு வைக்கக்கூடாது. புது வீடான சொர்க்கத்தை நினைவு பண்ணணும். கேள்வி: சதா சுகம் நிறைந்தவர் ஆகுவதற்கு எந்த ஒரு விதியை தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கூறுகிறார்? சதா சுகம் நிறைந்தவராக ஆகிறதுக்கு என்ன ஒரு விதியை பாபா வெளிப்படுத்துகிறாரு? பதில்: சதா சுகம் நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னா சுகக்கடல் பாபாவை நினைவிலே இருக்கணும், பாபாவை நினைவு பண்ணிகிட்டே இருக்கணும். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. தந்தை ஒருபோதுமே எந்த குழந்தைக்கும் துக்கம் தரமாட்டார். சொர்க்கத்தில் ஒருபோதுமே ஒருவருடைய பதி, அதாவது அவங்களுடைய கணவர் இல்லை ஒருவருடைய குழந்தை இறக்கிறதே கிடையாது. ஏன்னா அங்கே அகால மரணம் கிடையாது. அங்கே இறந்துட்டா கூட இவர் இறந்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. இவர் போய் இன்னொரு சரீரத்தை எடுத்துட்டாரு, பழைய ஆடையை விடுத்து புது ஆடையை அணிஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி குஷி குஷியாக கொண்டாடுவாங்க. அதனால தான் இன்றைக்கி கூட கலியுகத்தில் மரணம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா பட்டாசுலாம் வெடித்து கொண்டாடுறாங்க. இங்கேயோ மாயை ராவணன் துக்கம் நிறைந்தாராக ஆக்கிறான். பாபா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்குறாரு. பாடல்: துக்கமானவர்கள் மீது கொஞ்சம் கருணை காட்டுங்கள் எங்களுடைய தாய் தந்தையே. ஓம் சாந்தி. இவர்கள் அதே தாய் தந்தை மீண்டும் சதா சுகமானவர்கள் ஆக்கிறதுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறாங்க. எப்படி ஒரு வக்கீல் அமர்ந்து வக்கீலாக ஆகிறதுக்கான ஞானத்தை கொடுப்பாரு, அதே மாதிரி இப்போ இவர்கள் எல்லையற்ற தாய் தந்தை, சொர்க்கத்தை படைப்பவர்கள். தாய் தந்தை அப்படின்னா தந்தைனா பாப்பு சிவபாபா, தாய்னா பிரம்மா பாபா பாப்தாதா, ரெண்டு பேரும் கம்பைன்ட் ஆனவங்க. ஸோ அவர்கள் அமர்ந்து குழந்தைங்களை சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆக்கிறதுக்கு படிப்பு சொல்லித்தராங்க. சுயம் பகவான் அமர்ந்து கற்பிக்கும்படியாக வேறு எந்த ஒரு கல்லூரியும் கிடையாது. ஏன்னா இது ஒரு அற்புதமான பாடசாலை. இங்கே பகவான் பகவதி ஆக்கிறதுக்கு சுயம் பகவானே அமர்ந்து கற்பிக்கிறாரு. சத்தியுகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருக்கு பகவான் பகவதி அப்படின்னு சொல்லப்படுது. புது உலகத்தின் எஜமானராக நம்மளை யார் ஆக்குவாங்க? அவங்க சத்தியுகத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க. பாரதத்தில் தான் சத்தியுகத்தில் ஆதியில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்துச்சு. ஆனால் இப்போது சத்தியுகம் முடிஞ்சு, திரேதாயுகம் முடிஞ்சு, துவாபர யுகம் முடிஞ்சு இப்போ கலியுகத்தோட எண்டில் இருக்கும். ராஜயோகிகளுக்கெல்லாம் சங்கம யுகம், மற்றவங்களுக்கெல்லாம் கலியுகம். தேவதைகளின் ராஜ்யமே இப்போ கிடையாது. தேவதைகளில் இருந்து அனைவருமே மாறி இப்போ ஏழ்மையான மனிதர்கள் ஆயிட்டாங்க. தேவதைகளும் மிகுந்த செல்வந்தர்களாக சுகம் நிறைந்தவர்களாக இருந்தாங்க. இப்போ கலியுகத்தின் இறுதியாக இருக்கும் காரணத்தினால அனைத்து மனிதர்களுமே துக்கமானவர்களாக இருக்காங்க. சண்டை கண்டிப்பாக ஏற்படும். மனிதர்கள் ஐயோ ஐயோன்னு கதறுவார்கள். மிகுந்த பயம் உண்டாகும். மனிதர்கள் முற்றிலுமே அனாதைகளாக இருக்காங்க. ஏன்னா அப்பா அம்மா யாருன்னே தெரியல, அதனால் அவங்க அனாதைகள்னு பாபா சொல்கிறாரு. எல்லையற்ற தாய் தந்தை தெரியல, ஏன்னா சொர்க்கத்தின் சுகம் கொடுக்கக்கூடிய தாய் தந்தையை அவங்க தெரிஞ்சிக்கல பாபா சொல்லிட்டாரு. நீங்கள் அந்த தாய் தந்தையினுடையவராக ஆயிருக்கீங்க. உங்களுக்கு தாய் தந்தையிடமிருந்து அளவிட முடியாத சுகம் கிடைக்குது. மனிதர்கள் யார் பக்தி செய்கிறார்களோ அவங்க ஒன்றும் பகவானை நினைவு செய்கிறதில்ல. பகவானை ஏன்னா கல் முள் நாய் பூனையில் இருப்பதாக சொல்லிடுறாங்க. அப்புறம் தன்னையே பகவான்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஆமாம், பரந்தாமனின் ஒரு துளி நீயும் நானும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அனைவருக்குள்ளுமே பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பதீதமானவர்களுக்குள்ளே பகவான் இருப்பதாக புரிஞ்சு அவரை நிந்தனை வேற பண்ணுறாங்க. ஆனால் நாடகத்தில் மனிதர்கள் இந்த தவறை கூட செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அது நாடகம், அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. தந்தை வந்து தவறற்றவராக ஆக்கணும். மனிதர்களுக்கு தெரியவே இல்லை பகவான் ஒருத்தர் தான், ஆயிரக்கணக்கானோர்லாம் கிடையாது. லௌகீக தந்தையும் நிறைய பேர் இருப்பாங்க, மிருகங்களுக்கும் தந்தை இருப்பாங்க. ஆனால் அனைவருக்குமே சத்கதியை கொடுக்கும் வள்ளல் பதீத பாவனர் ஒருவர் பாபா ஆவார். அந்த தந்தை வந்து குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்காக கற்பிக்கிறாரு. பகவான் பகவதி ஆக்குறாரு. இப்போ பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யார் பகவான் பகவதியாக ஆக்க முடியும்? அவர் தந்தை அப்படின்னா தாய் இல்லாமல் சிருஷ்டியை எப்படி படைப்பார்? நீங்கள் தாய் தந்தை, உங்களுடைய கிருபையினால் அளவிட முடியாத சுகம் எங்களுக்கு கிடைக்கிது. அதனால் நாங்கள் பக்தி செய்கிறோம் அப்படின்னு பாரதவாசிகள் கூட பாடுறாங்க. நீங்கள் கூட பக்தி மார்க்கத்தில் கூச்சல் போட்டீங்க, அரோஹரா கோவிந்தா ஓம் நம சிவாய அப்படின்னு. ஆனால் யாருடைய பக்தி செஞ்சாலும் நாங்கள் பகவானை நினைவு செய்கிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. சன்னியாசிக்க கூட தான் தவம் செய்கிறாங்க, ஆனால் யாரை நினச்சி தவம் செய்கிறோம் அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரிய மாட்டுது. ராவணனுடைய வழிபடி எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. ஏன்னா அப்படின்னா பிறகு அப்பா என்ன பண்ணுவார்? இவ்வளோ துக்கமானவர்களாக ஏழ்மையானவர்களாக ஆகிறது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்குது. தந்தை வந்து குழந்தைங்களை மீண்டும் சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குறாரு. சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கக்கூடியவர்கள் பரலோகிக தாய் தந்தை ஆவார்கள். நரகத்தின் எஜமானராக ஆக்கக்கூடியவர் யார்? ராவணன். எனவே அந்த ராவணன் மீது இப்போ வெற்றி அடையணும். இப்போ நீங்கள் மாயையை வென்றவர்களாக உலகை வென்றவர்களாக ஆகுறீங்க. நீங்கள் இந்த பழைய உலகத்தில் ஒன்றும் ராஜ்யம் செய்யக்கூடாது. மாயை மீது வெற்றி அடைந்து பிறகு சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்யணும். பாபா இன்னைக்கு ஒரு முரளியில் சொல்லியிருந்தார், நீங்கள் ரெண்டு விஷயத்தில் அதிகாரி ஆகணும். ஒன்று சொர்க்கத்தின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகணும், ரெண்டாவது சுயராஜ்ய அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாம் அந்த ரெண்டு அதிகாரி தான் ஆகணுமே தவிர இந்த பழைய உலகத்தில் எந்த அதிகாரியும் ஆயிடக்கூடாது. மாயை மீது வெற்றி அடைந்து பிறகு சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்யணும். மாயையிடம் தோல்வி அடைஞ்சால் நரகத்துக்கு வந்துடுவீங்க. இந்த விஷயங்களை வேறு எந்த தூய்மையற்ற மனிதரும் புரிய வைக்க முடியாது. அவர்கள் பிறரை பாவனமாக ஆக்கவும் முடியாது. முழு உலகமும் பதீதமாக இருக்குது. ஏன்னா விகாரம் என்ற விஷத்தின் மூலமாக தான் பிறவியே கிடைக்குது. தேவி தேவதைகளோ அனைத்து குணங்களிலுமே நிறைந்தவர்களாக 16 கலையிலும் சம்பூர்ணமானவர்களாக இருக்காங்க. அங்கே விஷத்தின் பேரே கிடையாது. பகவானை யாருமே தெரிஞ்சுக்கல. ஏன்னா அவர்கள் குரு வச்சுக்கிறாங்க. ஆனால் அதனால் என்ன லாபம் இருக்குது? சுயம் அவர்களே பகவானை சந்திக்கவும் முடியாது, பிறரையும் சந்திக்க வைக்க முடியாது. ஆத்மா பரமாத்மா வெகு காலமாக பிரிந்திருந்தனர் அப்படின்னு பாடுறாங்க. பிறகு சந்திக்க வைக்கணும் அப்படின்னா பரமபிதா பரமாத்மாவே தான் வரணும். நாடகம் இப்போ முடிவடையுது அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்கலை. சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை நடைபெறும் இந்த நாடகமானது மீண்டும் மீண்டும் நடைபெறும். இந்த நாடகத்தில் ஞானத்தை புரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்கள் சக்கரவர்த்தியாக ஆக முடியாது. ஞானத்தை புரிஞ்சிக்கினாதான் சுயதரிசன சக்கரதாரி ஆனால் தான் சக்கரவர்த்தி ராஜாவாக முடியும். சுயராஜ்ய அதிகாரியான 21 பிறவிக்கு ராஜ்யம் பண்ண முடியும். 84 பிறவிகளை நாம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நாம் இருக்கிறது லீப் யுகம், புருஷோத்தம யுகம். இதில் இது கடைசி பிறவி. இப்போ தந்தையினுடையவராக ஆகணும். ஏ குழந்தைகளே, நீங்கள் என்னுடையவராக ஆகுங்கள்னு தந்தை சொல்கிறார். ஏ பரமபிதா பரமாத்மா அப்படின்னு சொல்லவும் செய்கிறீங்க. லௌகீக தந்தையாக அப்படி சொல்ல முடியாது. எனவே இப்போ பரலோகிக தந்தை நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றபடி உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா போன்ற எல்லாருமே அழிஞ்சிடுவாங்க, அழியக்கூடியவர்கள். ஸோ இந்த பழைய உலகம் மாறிக்கிட்டு இருக்குது. எதிரில் மிகப்பெரிய மகாபாரத யுத்தம் நின்றுட்டுருக்குது. ஸோ இந்த அநேக தர்மங்கள் விநாசமாக போகுது. இது பழைய உலகம், இதில் அநேக தர்மங்கள் இருக்குது. சத்தியுகத்தில் ஒரு தர்மம். எனவே இப்போ இந்த உலகம் மாறப்போகுது. அதனால் இதன் மீது அன்பு வைக்க வேணாம். லௌகீக தந்தை புதிய வீடு கட்டுறாரு அப்படின்னா வீடு தயாராகிரும். பிறகு நாம் புது வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஒரே குஷியாக இருப்பாங்க. ஆனால் குழந்தைங்களுடைய உள்ளத்தில் பாருங்கள், புது வீடு தான் நினைவுக்கு வருமே தவிர ஐயோ பழைய வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பழைய வீட்டை இடித்து அழிச்சிருவாங்க. இப்போ இந்த முழு உலகத்தின் விநாசமாக போகுது. குழந்தைகள் காட்சியும் பார்த்துருக்கீங்க, எப்படி நெருப்பு பிடிக்கும், அடமழை பெய்யும், கடல் எப்படி பொங்கும், இந்த அனைத்து காட்சியுமே பார்த்துருக்கீங்க. பார்க்கலனாலே இப்போ பார்க்க போகிறீங்க. பாபா மும்பை செல்கின்றார் அப்படின்னா இந்த மும்பை முதல்ல கிடையாது. பாம்பே ஒரு சிறிய கிராமமாக தான் இருந்துச்சு. இப்போ கடலை வற்ற வைத்துட்டாங்க. வரலாறு மறுபடியும் நடைபெறும். பிறகு இந்த இவ்வளோ பெரிய மும்பை இருக்காது. சத்தியுகத்தில் மும்பை கிராமமே இருக்காது அப்படின்னு புரிய வைக்கிறாரு. இந்த அமெரிக்கா போன்றவை எல்லாம் என்ன, ஒரே ஒரு அணுகுண்டு மூலமாகவே எல்லாத்தையும் அழிச்சிட முடியும். பாபா பாருங்க, ரெண்டாவது உலக போகிற எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. ஹிரோஷிமாவில் கூட எப்போ அணுகுண்டு போடப்பட்டதோ அப்போ என்ன ஆச்சு? நரகத்துக்கு நரகம், நரகத்துக்கு நரகமாக இருந்து நகரமெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் அதுவும் ஒரே ஒரு அணுகுண்டு. ஆனால் இப்போ அநேக அணுகுண்டுகளை உருவாக்கிச்சிருக்காங்க. புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக தந்தையும் வந்திருக்காரு. இந்த பழைய நரகத்தை ராவணன் உருவாக்குறான். இதை பாரதவாசிகள் தெரிஞ்சிக்கல. மாயை எல்லாருடைய புத்தியுமே கோத்ரேஜ் போட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கு. அதை திறக்கவே முடியலை. மனிதர்கள் எவ்வளோ துக்கமானவர்களாக இருக்காங்க, செல்வந்தர்கள் சுகமானவர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்கள நோயாளிகளாகவும் இருக்காங்க. செல்வந்தர்களாக இருக்காங்க ஆனால் நோயாளிகளாக இருக்காங்க. அதுக்குனால தான் இதை நரகம்னு சொல்கிறோம். பிறகு குழந்தை இறந்துச்சு அப்படின்னா துக்கம் ஏற்படுது. விதவையாகி அழுதுகிட்டே இருக்காங்க. அதனால தான் இதுக்கு துக்கதாமம்னு சொல்லப்படுது. ஆனால் பாரதம் சுகதாமமாக இருந்துச்சு. இப்போ பழைய உலகம் துக்கதாமமாக இருக்குது. பிறகு தந்தை சுகதாமமாக ஆக்குறாரு. இப்போ ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. ஏன்னா அவசியம் நினைவும் நீங்கள் அவரை தான் செய்யணும். மற்ற அனைத்து தேக சம்பந்தமான எல்லா உறவுகளையும் துண்டிச்சிடுங்க. எல்லாமே உங்களுக்கு துக்கம்தான் கொடுக்கும். ஒரு தந்தையை தவிர சுகம் கொடுக்கக்கூடியவர் வேறு யாருமே கிடையாது. பாபா, யாரை நீங்கள் சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆக்கியிருந்தீங்களோ உங்களுடைய அதே குழந்தைகள் தான் நாங்கள். இப்போ நாங்கள் துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீங்களும் கருணை உள்ள முடையவர்களாக இருக்கீங்க. துக்கமானவர்களாக இருக்கிறதுனால்தான் நாம் பாபாவையே கூப்பிடுறோம். சத்தியுகத்தில் சுகம் நிறைந்தவர்களாக ஆயிடுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. துக்கத்தில் தான் எல்லாருமே பாபாவை நினைவு பண்ணுவாங்க. ஆனால் பகவான் யாருக்குமே கிடைக்கல. பக்தன் வந்து ஹனுமாரை நினைவு பண்ணார் அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்லது. ஹனுமான் எங்கே இருக்காரு? ஹனுமானை சந்திக்க நீங்கள் எங்கே செல்லணும்? மனிதர்கள் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தாமத்திற்கு செல்வதற்காக பக்தி செய்கிறாங்க. ஆனால் ஹனுமான் மற்றும் கணேசர் போன்றோரை நினைவு செய்யறதுனால நீங்கள் எங்கே போக முடியும்? ஏன்னா அவங்களுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது? அவங்ககிட்டமிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? எதுவுமே தெரியாது. சிருஷ்டியில் சுகம் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் நான் மட்டும்தான் பாபா புரிய வைக்கிறாரு. பகவான் தான் சுகம் கொடுக்குறாரு, பகவான் தான் துக்கம் கொடுக்குறாரு அப்படின்னு கிடையாது. அவரே குழந்தைங்களை கொடுக்குறாரு அப்படின்னா சுகம் ஏற்படுது. குழந்தைங்களை புரிஞ்சிக்கிறாரு அப்படி குழந்தைங்களை கொடுக்குறாரு. ஒரு குழந்தைய ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாரு அப்படின்னா சுகமாக இருக்காங்க. இதுவே அந்த குழந்தை இறந்துடுச்சுன்னா ஐயோ பகவான் கொடுத்த குழந்தைய வாங்கிக்கிட்டாரு பறிச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு துக்கம் ஆயிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது, நான் எப்போவுமே சுகம் மட்டும்தான் கொடுக்குறேன் அப்படின்னு தந்தை சொல்கிறார். மாயை உங்ககிட்டேருந்து சுகத்தை பறிக்குது. சத்தியுகத்தில் ஒருவருடைய குழந்தை இறந்து போகுது, இல்லை ஒருவருடைய கணவன் இறந்து போகிறாரு அப்படின்ற கான்செப்டே கிடையாது. ஏன்னா அங்கே எல்லாருமே 150 வருஷம், திரேதாயுகத்தில் 100 வருஷம் இந்த மாதிரி முழு ஆயுளையும் வாழ்ந்துட்டு தான் சரீரத்தையே விடுவாங்க. இங்கே இந்த மாயாவி உலகத்தில் திடீர் திடீர்னு ஒருவருடைய குழந்தை திடீரென ஒருவருடைய கணவன் இறந்து போவது அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தொழில் சொர்க்கத்தில் இருக்காது, இதுவும் நரகமாகும். ஒருவேளை எப்போயாவது சுகமானவர்களாக ஆக விரும்புகிறீங்க அப்படின்னா தந்தையினுடையவர்களாக ஆகுங்க. இப்போ உங்களுடைய ஆத்மா சரீரம் ஆகிய ரெண்டுமே தமோ பிரதானமாக இருக்குது. ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது, நிர்லாப் அப்படின்றதே கிடையாது. ஆத்மாவில் தான் அழுக்கு படியுது. இதன் காரணத்தினால்தான் இப்போ ஆபரணம் கூட இரும்பு போனதாக ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தங்கம் போன்றவர்களாக ஞானத்தை கேட்டு ஆகிட்டுருக்கீங்க. தந்தை வந்து அமரராக்கி அமரபுரிக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஏன்னா இது மரண உலகம். அமர உலகம் அப்படின்னா ஆத்மா அமரத்துவமானது. ஏன்னா ஆத்மா கழிவே கிடையாது. அமரலோகம் அப்படின்னா சத்தியுகம் திரேதாயுகம் தான். ஏன்னா சத்தியுகத்தில் ஆத்மா உணர்வில் இருக்கிறதுனால, ஆத்மா அபிமானியாகவே இருக்கிறதுனால, ஒரு சரீரத்தை விட்டுட்டேன் அப்படின்னு மரணம்னு வார்த்தையே அங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அது அமரபுரி. கீதையில் கூட இந்த வார்த்தைகள் இருக்குது. அமரபுரியில் ஆதி மத்திய இறுதியில் துக்கம் இருக்காது. மரண லோகத்தில் ஆதி மத்தியமம் இறுதி எல்லா இடத்துலையும் துக்கம் இருக்குது. ஸோ இந்த துக்கதாமத்தை மறந்துடுங்க. சுகதாமம் சாந்தி தாமத்தை நினைவு பண்ணுங்கள். நாம் சாந்தி தாமம் வழியாக சுகதாமம் போகிறோம். நாம் அந்த சாந்தி தாமத்தில் நிவாசம் செய்யக்கூடியவர்கள். ஸோ இதுவே ஒரு சுயதரிசன சக்கரதம் ஆகிடுச்சு இல்லையா? ஆமாம், இது நினைவு பண்ணுறது தான் சுகதாமம். முன்னாடி சாந்தி தாமம். முதல்ல இங்கேருந்து வீட்டுக்கு போயிடணும். அங்கே அமைதியாக ஒளி புள்ளியாக இருப்போம். அங்கேருந்து தான் பாபா நம்மளை அனுப்புவார். ஆக்சுவலாக இது ட்ராமா தான், அந்தந்த பார்ட் அப்படி அப்படி எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அந்த நம்ம டைம் வரும்போது டக்குன்னு கீழே இறங்கிடுவோம் சுகதாமத்தில், அவ்வளோதான். இது இது கூட ஒரு சுயதரிசன சக்கரம் தான் சொல்கிறாரு. ஸோ அந்த சாந்தி தாமத்தில் நிவாசம் செய்யக்கூடியவர்களாகவும் இது கூட ஒரு சுயதரிசன சக்கரம் ஆயிடுச்சு. தன்னுடைய தந்தை மற்றும் இனிமையான வீட்டை நினைவு பண்ணுங்கள். எப்படி கன்னிகை தந்தையின் வீட்டை விட்டு போனார் அப்படின்னா, இப்போ மாமனார் வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு செல்லும்போது தந்தை வீட்டிலேருந்து மாமனார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு பாடுறாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ இது உங்களுடைய பிரம்மா தந்தையின் வீடு, இப்போ நாம் மாமனார் வீடான சொர்க்கத்துக்கு போகிறோம். அங்கே சுகமே சுகம், ஆனால் இங்கே துக்கமே துக்கம். கன்னிகை கூட சுகத்திற்காக வீட்டை விடுறாங்க, ஆனால் அங்கே அவரை நாங்கள் உங்களை கண்களில் அமர வைத்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், என்னை மட்டும் நினைவு செய்யுங்க போதும்னு பாபா சொல்கிறாரு. அங்கே உங்களுக்கு எந்த துக்கமும் இருக்காதுன்னு தந்தை புரிய வைக்கிறாரு. கிருஷ்ணருடைய பிறவி எப்படி ஏற்படுது அப்படின்றதையும் குழந்தைங்க பார்த்துருக்கீங்க. முதல்லையே உங்களுக்கு காட்சி கிடைச்சிது. இப்போ சரீரத்தை வீறும் நேரம் வருதோ அந்த சமயம் காட்சி கிடைக்குது. நான் இந்த சரீரத்தை விட்டுட்டு போய் இளவரசனாக போகிறேன் அப்படின்னு சத்யுகத்தில் காட்சி கிடைக்கும். அவ்வளோதான், ஆத்ம சரீரத்திலேருந்து விடுபட்டு கர்ப்ப மாளிகையில் போயிடுது. குழந்தை பிறக்கும் சமயத்தில் எந்த கஷ்டமும் இருக்காது, ஏன்னா அங்கே கர்ப்ப மாளிகையில் உங்களுக்கு சுகமே சுகமாக இருக்கும். ஆனால் இங்கே கர்ப்ப சிறையில் இருக்கீங்க. மற்றும் யார் திருட்டு பாவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கூட பாருங்கள், அரசாங்கம் சிறைக்கு தான் அனுப்புது. அங்கேயே அந்த ரெண்டு சிறையுமே இருக்காது, அங்கே கதவு ஜன்னல் கூட இருக்காது வீட்டுக்கு. யாருமே அங்கே பாவம் போன்றவற்றை செய்ய மாட்டாங்க, அதை புண்ணிய ஆத்மாக்களின் உலகம்னு சொல்லப்படுது. எனவே தந்தை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. இவர்கள் அனைவருமே முயற்சி செய்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா ஏன் நானும் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தியை பெறக்கூடாது, சதா சுகமானவராக இருக்கக்கூடாது? ஸோ இந்த கர்ம பந்தனம் எப்போ விலகும் அப்படின்னு சிலர் பிராய சித்தம் தேடுறாங்க. குழந்தை இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும், யாராவது திருமணம் செஞ்ச பிறகு ஞானத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, ஐயோ முன்னாடி திருமணம் முன்பே தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி அநேகர் லெட்டர் எழுதுகிறாங்க. அப்போ குமார் குமாரிஸ் இவங்களாம் எவ்வளோ ஸ்பெஷலு, அதிர்ஷ்டசாலிகள். யுகல் இவங்கெல்லாம் கூட தான் எல்லாருமே. ஸோ ஒருவருடைய அதிர்ஷ்டம் எப்போ திறக்கணுமோ அப்போ தான் அவங்க வருவாங்க. அதுவுமே விருப்பத்தின் ஆதாரத்தில் தான் இருக்குது. ஒரு வாரம் தந்தையின் குழந்தையே ஆகி பாருங்கள், விருப்பம் இருந்தால் ஆகுங்க, இல்லைனா போயிட்டு லௌகீக தந்தையினுடையவராக ஆயிக்கோங்க. கட்டணம் எதுவுமே இல்லை, சிவபாபாவுடைய பொக்கிஷன்தான். எந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்க வேணாம், முரளி மட்டும்தான் அனுப்புகிறாரு. தந்தையின் பொக்கிஷமாகும், அவர் கட்டணம் என்ன வாங்குவார்? ஆம், நன்றாக தோன்றினால் ஏழைகளுக்காக புத்தகம் வேணால் அச்சடிங்க. பாரத மாதிரி தானம் செய்யக்கூடிய தேசம் எதுவுமே கிடையாது. தந்தை கூட பாரதத்தில் தான் வந்து தானம் கொடுக்குறாரு. குழந்தைகளாகிய நீங்களும் கூட உடல் மனம் பொருள் எல்லாமே அப்பாவுக்கு அர்ப்பணம் பண்ணுறீங்க, மகாதானி ஆகிறீங்க. இந்த பாபா மகாதானி ஆனார். இதற்கு முன்னார் இவர் இன்டைரக்டாக தானம் செஞ்சார், ஆனால் இப்போ சுயம் நேரடியாகவே வந்திருக்காரு. சொர்க்க ராஜ்யத்தை கைமாறா பாபா கிட்டேருந்து வாங்கிக்கிறாரு. ஸோ இது எவ்வளோ எளிமையான வியாபாரம். இப்போ தனக்கு சமமாக ஆக்குங்க, விகாரங்களை வெல்லுங்க, ஆத்ம அபிமானி ஆகுங்க, தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. தேகமற்று வந்தோம், உடலே இல்லாமல் வந்தால் உடல் இல்லாமல் தான் இங்கேருந்து போய் ஆகணும். முதல் எண்ணில் தேவி தேவதைகளின் ஆத்மாக்கள் வந்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி இரண்டாம் அவர்கள் தேவி தேவதை தர்மத்தின் ஆத்மாக்களே தலைவர்கள் ஆவார்கள். யார் முதல்ல வராங்களோ அவங்க தான் முதல்ல வீட்டுக்கும் போகணும். அவங்களுடைய நடிப்பே ஆல்ரவுண்டு பார்ட். இந்த அனைத்து விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறது தான் நல்லதாகும். யாருக்கு பாக்கியத்தில் இருக்குதோ அவங்க தான் உடனே புரிஞ்சுப்பாங்க. பாக்கியத்தில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மனசு ஈடுபடாது. இப்போ என்னை நினைவு பண்ணுங்கள், நான் தான் உங்களுடைய அப்பா, இறை தந்தை ஆவேன் அப்படின்னு தந்தை சொல்கிறார். என்ன ஆமை மீன் இதெல்லாம் இருக்கிறதா சொல்லிட்டாங்க, ஆனால் இதெல்லாம் கடவுள் கிடையாது. இந்த விஷயத்தை தந்தையை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. நல்லது, இனிமேலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட சேவாதாரி குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம், குட் மார்னிங். தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று, உடல் மனம் பொருள் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் அப்பா கிட்ட ஒப்படைச்சி மகாதானி ஆகணும். மகாதானினா என்ன? நம்ம தானம் கொடுத்தா பாபா நமக்கு ரிட்டனாக சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுப்பாரு. இது எவ்வளோ மலிவான வியாபாரம்னு சொன்னார். தனக்கு சமமாக்கக்கூடிய சேவை செய்யணும் மற்றும் ஆத்ம அபிமானி ஆகி இருக்கணும். ரெண்டாவது, இந்த பழைய உலகமான துக்கதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை மறந்துடுங்க. சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு பண்ணுங்க. கர்ம பந்தனத்தில் ஒருபோதுமே மாட்டிக்காதீங்க. வரதானம், வருவது மற்றும் போவது அப்படின்ற பயிற்சியின் மூலமாக பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகக்கூடிய, விலகியும் பற்றற்றவராகவும் ஆகுக. விளக்கம், முழு படிப்பு அல்லது ஞானத்தின் சாரம் என்னது? வருவது போவது. புத்தியில் வீட்டுக்கு, புத்தியால் வீட்டுக்கு போகிறது, இன்னொன்று மறுபடியும் அங்கேருந்து ராஜ்யத்துக்கு இறங்கி வர்றது. ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு போகிறது, அங்கேருந்து சுகதாமம் வர்றது, இதான் வருவது போவது. இந்த ரெண்டு பயிற்சி தான் நமக்கு சாராம்சமே. ஆனால் யாருக்கு எப்போது வருவது மற்றும் போவதற்கான பயிற்சி இருக்குதோ அவங்க தான் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. எப்போ வேண்டுமோ அப்போ அசரீரியாகி இங்கேருந்து கிளம்பி பரந்தாமத்துக்கு போயிடணும். அங்கேருந்து சுகதாமத்தின் தான் கூட நம்ம நினைவு பண்ணலாம், ஏன்னா அதான் ஆஸ்தியை நினைவு பண்ணுறது, மத்யாஜி பவ. மேலும் எப்போ வேண்டுமோ அப்போ கர்மா தீத்தரா கூட நீங்கள் ஆகலாம். ஸோ இந்த பயிற்சி ரொம்ப பக்குவமாக இருக்கணும். இதுக்காக எந்த ஒரு பந்தனமும் கூட தன் பக்கமாக கவரக்கூடாது. பந்தனம் தான் ஆத்மாவை டைட்டாக்கிடுது. மேலும் இறுக்கமான ஆடையை கட்டுவதில் இறுகிய நிலை ஏற்படுது இல்லையா? எனவே எப்போ விலகியும் பற்றற்றும் இருக்கிறதுக்கான பாடத்தை கற்றுக்கோங்க. ஸ்லோகன், சுகத்தின் கணக்கில் நிறைந்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களது ஒவ்வொரு அடி மூலமாக எல்லாருக்குமே சுக உணர்வு ஏற்படும். ஆமாம், பாபா சுக கடல். நாம் நிறைய பாபா கிட்டேருந்து சுகத்தின் சக்தியை வாங்குகிறோம். சுகத்தின் கணக்கு அதிகமாக அதிகமாக நம்ம தொடர்பில் வர எல்லாருமே சுகத்தை அனுபவம் பண்ணுவாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி.